وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون؟ أم أنا خير من هذا الذي هو مهين ولا يكاد يبين؟ صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم، أو كما قال عليه الصلاة والسلام إلا قفلهم قفلتهم إغرونا فيا ولو أن الله جل حق سبحانه وتعالى في أمدى أولاقه صلاة أنهم كرنيهم سلام أنهم إليتهم إن أير الميلان إن فرمانا صلى الله عليه وسلم أنه رجل ميدلهم அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், முத்தகீன்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கும் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை பயந்து தக்வாவோடு இறைச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். மேலான அல்லாஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த உலகத்தில் உண்மையான நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் அது எப்படி கிடைக்க முடியுமா என்றால், சத்திய தீனுல் இஸ்லாத்தை எமது வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் அதனை அடைந்து கொள்ள முடியும். இஸ்லாத்துடைய போதனைகளுக்கு அப்பால் சென்று இந்த உலகத்திலே நிம்மதி, சந்தோஷத்தை யாராவது தேட நினைத்தால் ஒரு கட்டத்திலே அது கிடைக்கும், ஆனால் அது நிரந்தரமற்றதாக இருக்கும். அதன் முடிவுகள் மோசமானதாக, கேவலமானதாக இருக்கும். எனவேதான் உலகத்தில் எத்துணை தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம், மார்க்கத்துடைய போதனைகளுக்கு அப்பால் சென்று இந்த உலகத்திலே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தேடிக்கொண்டவர்கள் கேவலப்படுத்தப்பட்ட, இழிவுபடுத்தப்பட்ட எத்துணை நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது சத்திய தீனுல் இஸ்லாத்தை எமது வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்பதன் மூலமாகத்தான் கிடைக்கப்பெற வேண்டும். சமகால முஸ்லிம்கள் இந்த இஸ்லாத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? நாம் விளங்கி வைத்திருக்கும் இஸ்லாம் என்ன? ஒரு மனிதன் சொல்லுது நோன்பையின் நோற்றை, வசதி இருந்தால் ஹஜ்ஜு உம்ராக்களை செய்துவிட்டால் நாம் முடிவெடுத்து விடுகிறோம், இவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், இவர்கள் தான் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று
எமக்குள் நாமே முடிவெடுத்து விடுகிறோம். இப்படி அப்பட்ட சில விவாதத்துக்களோடு தம்மை முடக்கிக் கொண்ட ஒரு சாரார் சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அமல்களை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள் பேசுவதற்காக வேண்டி வாய் திறந்தால் கூட தமது அமலை நினைத்து தாமேதான் சொர்க்கவாசிகளை போன்றும் அடுத்தவர்கள் எல்லாம் நரகவாதிகளை போன்றும் பேசக்கூடிய ஒரு சமூகம் என் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது குறிப்பிட்ட ஒரு சில அமல்களை கொண்டு முடக்கிவிடப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் இஸ்லாத்துடைய ஒரு பகுதிதான் அவைகள். நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, இது இஸ்லாத்துடைய ஒரு பகுதி, அது மாத்திரம் அல்ல. இஸ்லாம் சில கட்டத்திலே இந்த அமல்கள் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த அளவுக்கு தெரியுமா, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திலே ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. யார் ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கின்றால், இந்த பெண் அதிகமாக தொழுது வருகின்றால், சுண்ணத்தான நோன்புகளை பெறுகின்றால், எல்லா நேரங்களும் அவள் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கின்றால், ஆனாலும் யார் ரசூலல்லாஹ், அந்த பெண் பக்கத்து வீட்டார் பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. யார் ரசூலல்லாஹ், இந்த பெண்ணுடைய முடிவு என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய அமலை பார்க்கவில்லை, நல்ல பண்பாட்டோடு நடந்து கொள்ள தவறி அந்த பெண்ணுடைய விடயத்திலே தயங்காமல் உடனடியாக பதில் சொன்னார்கள். நீ பின்னால் அந்த பெண் நரகவாதியாக அல்லாஹ் நல்லார்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாம் இருக்கிறது வெறுமனே ஒரு சில இபாதத்துக்களை கொண்டு முடக்கிவிடப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்களை சந்திக்கப் போகின்றானோ, ஒரு தாயாக, தந்தையாக, ஆசிரியனாக, மாணவனாக, தொழிலாளியாக, முதலாளியாக எந்தெந்த கட்டங்களை சந்திக்கப் போகின்றோமோ அந்த நிலைமைகளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறதோ அதனை அறிந்து அந்த அடிப்படையில் வாழ்வதும் இஸ்லாம். வெறுமனே இபாதத்துக்களை செய்வது மாத்திரம் அல்ல, இஸ்லாம் பண்பாட்டு ரீதியான இஸ்லாம் என்பதில் வர வேண்டும். ஒரு முஃமின் எப்பொழுதும் தன்னை அடுத்தவர்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் சுயநலவாதியாக இருக்க முடியாது. ஒரு முஃமின் எப்பொழுதும் எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது போன்ற சுயநலவாதியாக ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சமகாலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படைகளை பார்த்தால் அது இரண்டு விதமான காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, பிரச்சனைகளுக்குரிய அடிப்படை காரணம் சுயநலமாக இருக்கலாம், அல்லது நான் என்ற மமதையில் ஒரு சிலர் செயற்பட்டது பிரச்சனைகளுக்குரிய காரணமாக இருக்கும். தனிமனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நான் மேலே சொன்ன இந்த இரண்டு தன்மைகள் இஸ்லாம் வெறுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு தன்மைகள் மூலமாகத்தான் அடிப்படையான பிரச்சனைகள் சமூகத்தில் எழுந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது எனலாம். மேலால் அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த இரண்டு தன்மையையும் இஸ்லாம் வெறுத்துக் கொண்டிருக்கிறது. நான் என்ற மமதை ஒரு முஃமினத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ் எப்படி அப்பட்டு அந்தஸ்தை கௌரவத்தை கொடுத்திருந்தாலும் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தன்னை உயர்த்தக்கூடியவர்கள், நாம் என்ற மமதையில் உலகத்தில் பேசக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்துவார். அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்திய வரலாறுகளை படிப்பினைக்காக வேண்டி எங்களுக்கு குர்ஆனில் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு நான் என்ற மமதை தனது படிப்பை வைத்து, பணத்தை வைத்து, ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, தமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் முடிவுகளை மோசமாக்கி விடுவார். வரலாற்றை படித்து பாருங்கள். அல்லாஹ் நல்லதார்களே, சகோதரர்களே, இபிலீசுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்றோம். இந்த இபிலீஸ் சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவன். இந்த இபிலீஸை அல்லாஹ் விரட்டி இருக்கின்றானே, கேவலப்படுத்திருக்கின்றானே. காரணம் என்ன? இந்த இபிலீஸுக்கு இருந்தது நான் என்ற மமதை தான். யாரிடத்திலாவது இந்த தன்மை இருந்தால் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும், எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு பழக்குமார்களுக்கு சொல்லுகின்றான், இந்த ஆதமுக்கு சிறம்பணியுங்கள். இந்த வரலாறு குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இபிலீஸை தவிர அனைவரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறம்பணிந்தார்கள். இபிலீஸ் சிறம்பணியை மறுத்துவிட்டான். ஏன் மறுத்தான்? அல்லாஹ் கேட்டான், இபிலீஸை பார்த்து, ஆலமா மனாக அந்த சுதலிமா ஹலகது பியதை, நான் படைத்த இந்த படைப்புக்கு ஆதமுக்கு சிறம்பணியை சொன்ன பொழுது உன்னை தடுத்து நிறுத்தியது எது என்று அல்லாஹ் இபிலீஸிடத்திலே கேட்கின்றான். இபிலீஸ் பதில் சொல்லுகின்றான், என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், மண்ணால் படைத்த இந்த ஆதமுக்கு நான் சிறம் பணிவதா, மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு நான் சிறம் பணிவதா? முடியாது. நான் என்ற மமதையில் பேசியவன் இபிலீஸ். யாரிடத்திலெல்லாம் இந்த தன்மை இருக்கிறதோ குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்துவிடும். யாராவது சமாதானம் செய்வதற்காக வேண்டி பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான் அவரிடத்திலே சொன்னா, தம்பி தானே, கொஞ்சம் விட்டு போங்க, கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொன்னால் நான் பேசுகின்றோம். நான் போறதா? நான் ஏன் செய்யணும்? நான் யார் என்ற மமதியில் பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த இபிலீஸ் நான் என்ற மமதியில் பேசிய பொழுது அவனை கேவலப்படுத்தினால் தேவத்துடைய நாள் வரைக்கும் எப்படி பல இன்னும் நான் என்ற மமதியில் பேசிய இபிலீஸை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீ சபிக்கப்பட்டவனாக, எனது கோபத்துக்கு உள்ளானவனாக இங்கிருந்து வெளியாகி சென்று விடுவாயாக என்று அல்லாஹ் கேவலப்படுத்தி அனுப்பினால் கயாமத்துடைய நாள் வரைக்கும் நான் என்ற மமதையில் பேசி அந்த இபிலீஸை அல்லாஹ் கேவலப்படுத்தியிருக்கிறான். எப்படி? இந்த உலகத்திலே குர்ஆனை கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிஞ்சு உள்ளங்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, أعوذ بالله من الشيطان الرجيم. கேவல படுத்தப்பட்டு எடுத்தறியப்பட்டு சபிக்கப்பட்டு இபிலீஸை விட்டும் நான் பாதுகாப்பு தருகின்றேன் என்று கயாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் அந்த இபிலீஸை கேவலப்படுத்திருக்கிறேன். செய்த தவறு நான் என்ற மமதை உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய மறுத்துவிட்டான். பிராவுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். இந்த பிராவும் ஒரு கட்டத்தில் நான் என்ற மொமலையில் தான் பேசினார். பிரான் பேசிக் கொண்டிருக்கிறது பிராவுடைய வரலாற்றை பற்றி. ஒரு தரம் அவர்களையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கூப்பிடுகின்றான். அவனுடைய கூட்டத்தாரை கூப்பிட்டான், கூப்பிட்டு கேட்கின்றான், ஆட்சி என்ற கையில் இருக்குதா இல்லையா? பஹரில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்ஸிரூன். நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது மிஸ்ரில். அந்த நதியை பார்த்து கேட்கின்றான், இந்த ஆறு ஏந்த கொண்டோல்ல ஏந்த கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்குதா இல்லையா? இவைகளை எல்லாம் சொன்னதற்கு பின்னால் அந்த மக்களிடத்திலிருந்து கேட்டான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மஹீன் என்றால் கேவலமான இழிவான, இந்த மூஸா சிறந்தவரா நான் சிறந்தவரா? அம் அன கயரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன். மஹீன் என்றால் அருவறுப்பான, கேவலமான, இந்த மூசா சிறந்தவரா? மிஸ்ருடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் சிறந்தவனா? இன்னும் கேவலப்படுத்தினான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசுவார்கள். அடிப்படையான காரணம் மிக மிக சுருக்கம், சிறிய வயதில் இருக்கின்ற பொழுது அந்த பிராவுடைய வீட்டில் இருக்கிறார்கள், பிராவுடைய தாடியை பிரித்து கொடுக்குகிறார்கள். அவன் ஒரு பிரித்து பார்க்கின்றான், அவர்கள் நெருப்பை எடுத்து வாயில் போட்டது திக்கி திக்கி பேசுவார்கள். அதனை சுட்டி காட்டி சொல்லுகின்றான், தெளிவாக பேச முடியாது, இந்த மூசா சிறந்தவரா நான் சிறந்தவரா என்று நான் என்ற மமதையில் பேசுகின்றான். இந்த கட்டத்திலே அல்லாஹ் இவனை எப்படி கேவலப்படுத்தினான்? நான் எந்த மமதியில் பேசிய பொழுது எந்த நைல் நதி எந்த கொண்டோல்ல எந்த கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று மமதியோடு பேசினான், அதே நைல் நதியில் அல்லாஹ் அவனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் மூழ்கடிக்க செய்து கேவலப்படுத்தினான். கேவலப்படுத்தியதோடு நிறுத்தவில்லை. கயாமத்துடைய நாள் வரைக்கும் யாருடைய உள்ளத்திலே இது போன்ற தன்மைகள் வரும், நான் என்ற மமதையில் யாரெல்லாம் உலகத்திலே வாழ்வார்களோ இவர்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் பிராணிகள் சொல்லுகின்றான். பிராணை பார்த்து சொன்னான், உனது உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். எதற்காக தெரியுமா? உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பதையாக இருப்பதற்காக வேண்டி உனது உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் பிராணிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்றும் அவனுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் மிஸ்ருக்கு செல்கின்றார்களோ அங்கே மியூசியத்தில் பிராணுடைய உடம்பை பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லவியார்களே, சகோதரர்களே, நான் என்ற மமதில் இஸ்லாம் நெருக்கக்கூடிய தன்மையில் ஒரு முஸ்லிம் நான் என்ற மமதையோடு உலகத்திலே வாழ மாட்டான். தன்னை தாழ்த்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். வெறுமனே அமல் செய்து கொண்டு ஒரு சில விவாதத்துக்கு தம்மை முடக்கி கொண்டு நான் என்ற மமதையில் வாழக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய இரண்டாவது தன்மை சுயநலம். இது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ் நல்லே, சகோதரர்களே, யாரிடத்தில் எல்லாம் சுயநலம் இருக்கிறதோ அல்லாஹ் இவர்களையும் கேவலப்படுத்துவார். இஸ்லாம் வெறுக்கக்கூடிய தன்மைகள் பண்பாட்டு ரீதியான இஸ்லாம், இந்த உலகத்திலே சுயநலமாக நடந்தவர்களை அல்லாஹ் சேவலை ஒப்படுத்திய வரலாறுகள் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. முதலாவது சுயநலவாதி உலகத்திலே யார் தெரியவா? முதலாவது சுயநலவாதி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு படித்து பாருங்கள். அதுவும் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தார். அதில் நாலு பிள்ளைகளுடைய வரலாறு குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாலு பிள்ளைகள் இரண்டு இரண்டு பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒரு பிரசவத்திலே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இரண்டாவது பிரசவமும் இப்படியே அமைகிறது. மிக நீண்ட சம்பவத்துடைய சுருக்கம், முழுமையாக சம்பவத்தை சொல்ல முடியாது. அல்லாஹ் நல்லதார்களே சகோதரர்களே, இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் எப்படி படைத்திருந்தால், முதலாவது பிரசவத்தில் பிறந்தவர் நானா, அவருடைய பேர் காபில். இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த தம்பியுடைய பேர் ஹாபில். இரண்டு பேரையும் அல்லாஹ் எப்படி படைத்தால், காபில் நானா அழகில் கூடியவர், அவரோடு சேர்ந்து பிறந்த பெண் இருக்கின்றாலே அவள் அழகில் குறைந்தவள். இரண்டாவது தம்பி ஹாபில் இருக்கின்றாரே, இவர் அழகில் குறைந்தவர், அவரோடு கிடைத்த பெண் அழகில் கூடியவர். முடிவு செய்யப்படுகிறது, அழகில் கூடிய நானா ஹாபில் அழகில் குறைந்த தங்கச்சியை திருமணம் முடிக்க வேண்டும். அழகில் குறைந்த தம்பி ஹாபில் அழகில் கூடிய பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சம்பவத்துடைய சுருக்கம். முடிவு செய்யப்படுகிறது, இந்த கட்டத்திலே நானா சுயநலவாதியாக அறிவித்தார் ஹாபில். ஹாபில் தம்பியை பார்த்து சொன்னார், இது சரி வராது, அதிகமான வாலிபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இந்த உலகத்திலே முதலாவது சுயநலம். அல்லாஹ் நல்லே சகோதரர்களே, நானா தம்பியை பார்த்து சொன்னார், நான் அழகானவன், அழகில் குறைந்த பெண் எனக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு முடிவு செய்யப்பட்டு அழகில் கூடிய பெண்ணை நீ எனக்கு தர வேண்டும். தம்பி சொன்னால் முடியாது. நானா தம்பியை பார்த்து சொன்னால், சுயநலவாதி, நீ தராவிட்டால் உன்னை நான் கொன்று விடுவேன். அட்டு கதைகள் அல்ல, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. தம்பி நானாவை பார்த்து சொன்னார், நீங்க கொள்றதுக்காக வேண்டி உங்களோட கையை என் பக்கம் நீட்டினால், உங்களை போல ஒரு சுயநலவாதியாக நான் மாறி உங்களை கொள்றதுக்காக வேண்டி நான் கையை நீட்ட மாட்டேன். தம்பி சொன்ன வார்த்தை, நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று தம்பி சொன்னார். கடைசியில் நானா தம்பியை கொண்டு முடித்தார். இதுதான் உலகத்தில் நடந்த முதலாவது குலை, சுயநலத்துக்காக வேண்டி நடந்த குலை. அல்லாஹ் இந்த சுயநலவாதியை எப்படி கேவலப்படுத்தினார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே எத்தனை கோடான கோடி உயிர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றதோ அந்த கொலையுடைய பாவத்தின் ஒரு பகுதி முதலாவது சுயநலவாதியாக நடந்த முதலாவது கொலை செய்த அந்த காவிரிக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சுயநலவாதிகள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு கட்டத்திலும் சுயநலமாக நடக்க முடியாது. அல்லாஹ் கேவலப்படுத்துவார். என் கிராமம் எப்படி சுயநலவாதியாக நடந்தால், அவனுடைய ஆலோசகர்கள் சொல்லுகிறார்கள், உனது ஆட்சியை பறிக்கக்கூடிய பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லி கிராமம் சுயநலவாதியாக மாறி பல ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று முடித்தான். எதற்காக? அவனுடைய ஆட்சியை பறிக்கக்கூடிய பிள்ளை உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இவனை இந்த சுயநலவாதியை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான், எந்த பிள்ளை உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தானோ அந்த பிள்ளையை அவனுடைய கையிலே கொடுத்து அவனுடைய வீட்டிலே வளர்க்க செய்து அவனுடைய கையில் தடமாறி திரியக்கூடிய பிள்ளையாக அதை கொடுத்து அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு கூட இவனை சம்பளத்தை கொடுக்க வைத்து அல்லாஹ் அந்த பிராவுனை கேவலப்படுத்தினார். சுயநலவாதியாக இருந்தவன் அல்லாஹ் கேவலப்படுத்த முடிந்தான். இப்படி அல்லாஹ் நல்லதார்களே சகோதரர்களே, ஏராளமான வரலாறுகளை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கு. சுயநலவாதியாக நடந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். ஒரு முஸ்லிம் நான் என்ற மமதியோடு உலகத்தில் வாழ முடியாது, சுயநலவாதியாக நடக்க முடியாது. அது எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் யாருக்கும் எந்த கட்டத்திலும் சுயநலமாக நடக்க முடியாது, நடந்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். இந்த சீசன் வியாபாரம் அதிகமாக நடக்கக்கூடிய சீசன் என்பதற்காக வேண்டி யாருக்கும் வியாபாரத்தில் சுயநலமாக நடக்க முடியாது. அல்லாஹ் நல்லே சகோதரர்களே, வியாபாரத்தில் சுயநலம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் வை என்ற நரகம் இருக்கிறது அல்லது கேவலம் உண்டாகட்டும் அவர்களுக்கு. எப்படியாப்பட்டவர்கள் சுயநலவாதிகள், அல்லதீன இவர்கள் மொத்தமாக இவர்களுக்கு சாமான்களை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சரியாக கொஞ்சமாவது குறையாமல் நல்லதை பார்த்து எடுக்கக்கூடியவர்கள், வைராகும் அவ்வதனூகும் இவங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நிறுத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி தராசை பிடிக்கிறது என்று பார்க்கக்கூடியவர்கள், நல்லதுக்குள் மோசத்தை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நல்லார்களே சகோதரர்களே, அல்லாஹ் வயல் என்ற நரகத்தை வைத்திருக்கிறான் வியாபாரத்திலே சுயநலமாக நடந்தவர்கள். வியாபாரத்தில் சுயநலமாக நடந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படியாப்பட்ட தண்டனையை கொடுத்தான் வரலாறை படித்து பாருங்கள். மதிய நிவாசிகளுக்கு அல்லாஹ் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லுகின்றார்கள், அவர்கள் செய்த மிக முக்கியமான பாவத்தை தடுத்து நிறுத்துகின்றார்கள். அந்த பாவம் என்ன தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி, வியாபாரத்தில் மோசடி. அல்லாஹ் நல்லே சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பாத ஒன்று வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவர்கள் சுயநலவாதிகள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அளவு நிறுவையில மோசடி செய்ய வேண்டாம், நல்ல முறையில் நீங்க நிறுத்திக் கொடுங்க. மக்களுடைய பொருட்களை குறைச்சி கொடுக்காதங்கோ என்று அந்த மதிய வாசிகளுக்கு அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள். அவர்கள் திருந்தல்ல அந்த பாவத்தை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அன்பானவர்களே, எப்படி அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தினான் தெரியுமா? அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அழகு வருகிறது. அந்த அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு விதமான சூட்டை ஏற்படுத்திவிட்டான் மதிய வாசிகளுக்கு. ஏழு நாளாக ஒரு விதமான சூட்டை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான் அவர்களுக்கு. வீட்டுக்கு உள்ளேயும் இருக்க முடியவில்லை, வீட்டுக்கு வெளியிலேயும் இருக்க முடியாமல் மதிய வாசிகள் அங்கும் இங்கும் தட்டு தடுமாறி திரிகிறார்கள். ஏழாவது நாள் மழை மேகம் போன்று ஒன்று தென்படுகிறது. அதற்கு கீழால் கூலாக இருப்பதை கண்ட மக்கள் அந்த மலை மேகத்திற்கு கீழால் ஓடோடி வந்து நிம்மதியாக இருப்போம் என்று நினைக்கிறார்கள். மலை வரும் என்று அந்த வியாபாரத்தில் சுயநலவாதிகளாக நடந்தவர்கள் அந்த மலை மேகத்துக்கு கீழால் ஒன்று சேர்ந்தார்கள், மழை பெய்யும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு மழையை கொடுக்கவில்லை, வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அல்லாஹ் அந்த மக்களை அழித்த வரலாறை இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுயநலவாதிகள், வியாபாரத்தில் சுயநலம், வெறுமனே அளவு நிர்வகம் மாத்திரம் அல்ல, எப்படியாப்பட்ட வியாபாரம் செய்தாலும் சரி, பஜாரில் யாரும் நினைத்து விடாதீர்கள் நாங்கள் அளந்து கொடுக்கிறதில்லை, நாங்கள் தராசு வச்சு நிற்கிறதில்லை என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் வியாபாரம் செய்கின்றோமோ எப்படியாப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சுயநலமாக நடக்க முடியாது, அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவார். சமகால முஸ்லிம்களுடைய வியாபாரம் எப்படி பஜாரில் முஸ்லிம்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள், சாமானை மொத்தமாக இருக்கிறார்கள், செக்க கொடுத்த அழுப்பம் கேட்டா கொஞ்ச இருந்த செட்டில் பண்றேன், அஞ்சு நிமிஷத்துல கொடுத்தாரேன், அஞ்சு நிமிஷத்துல போனோம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அஞ்சு நிமிஷத்துல கொடுத்தாரன் என்று சொன்னவர் அஞ்சு நாளாகிவிடும், அஞ்சு மாசமாகிவிடும். அன்பானவர்களே, கொடுத்தவர்கள் கடனை கட்டுவதற்காக வேண்டி இந்த சமூகத்தில் எத்தனை பேர் மாற்றி தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கடனை கேட்டு போனால் அதில் வேற பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன பேசுவார்கள், கடனை இவர் கொடுக்க வேண்டும், பணத்தை கேட்டு போன சந்தர்ப்பத்திலே இவர் கடன் கேட்டு போன மனிதனை போன்று முன்னால் கைகட்டி நிற்க வேண்டும், ஏதாவது பேசினால் என்ன உட சல்லி எடுத்து ஓலியா போக போடும் பேசக்கூடிய வார்த்தைகள் முக்மீன்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் சகோதரர்களே, இப்படி பணத்தை சுரண்டி நாம் செய்யக்கூடிய அபாதத்துக்களில் எப்படி அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்தை அறிந்து கொள்ள போகிறோம். கடன் கொடுத்தவர் அந்த கடனை கட்டுவதற்காக வேண்டி தந்த வீட்டை வித்து வாகனத்தை வித்து கடன் கட்டி நடு தெருவுக்கு வந்த எத்துணை பேர் இந்த சமூகத்தில் இந்த இடத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, வியாபாரம் நேர்மையாக வியாபாரம் செய்தால் சொர்க்கம் சாதாரணமான சொர்க்கம் அல்ல. அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான நேர்மையான வியாபாரிகள் இருக்கிறார்களே இவர்கள் சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கக்கூடியவர்கள். ஆனால் வியாபாரத்தில் மோசடி செய்தால் அத்துச்சாரு அவர்கள் வியாபாரிகள் நல்ல முறையில் வியாபாரம் செய்தால் நபிமார்களோடு சொர்க்கத்தில், இல்லை என்றால் நான் குயாமத்துடைய நாளையில் ஃபிரௌனோடு ஹாமானோடு காரூனோடு எழுப்பப்படுவார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வியாபாரம் ஏமாற்றி வியாபாரம் செய்ய முடியாது, பொய் சொல்லி வியாபாரம் செய்ய முடியாது. சுயநலவாதிகள் எப்படியாவது தந்த பொருளை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி நல்லதை மேலால் வைத்திருப்பார்கள், கீழால் மோசமானதை வைத்திருப்பார்கள். தெரியாது என்பதற்காக வேண்டி அடுத்தவர்களுடைய தலையில் அடிக்கக்கூடியவர்கள். அவ்வாவை பயந்து கொள்ள வேண்டும். சுயநலவாதிகள் அவ்வா கேவலப்படுத்தி விடுவார். யாராவது கடைக்கு பேசி பாப்பா இதுல நல்லது தாங்க ஒரிஜினலை தாங்க என்று கேட்டா இவர் பாப்பாரு வந்திருக்கிற பாட்டிக்கு விஷயம் தெரியாது போல லோக்கலை கொடுத்துட்டு சொல்லுவாரு, ஹாஜி பயப்படாம எடுத்துட்டு போங்க, இதுதான் ஒரிஜினல். அல்லாஹ் அக்பர். சுயநலவாதிகள் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். இந்த சந்தர்ப்பம் வியாபாரம் மும்முரமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ் நல்லவியார்களே, சகோதரர்களே, யாரும் ஏமாற்று வியாபாரம் செய்து நமது பொருட்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மோசமானதையும் நல்லது என்று சொல்லி நீங்கள் கொடுத்து மக்களை ஏமாற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் சுயநலவாதிகள். சுயநலவாதிகளை அல்லாஹ் கேவலப்படுத்திய வரலாறு குர்ஆனில் ஏராளம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஒன்றே ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றேன் அன்பானவர்களே. ஒரு கட்டத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறு எப்படி சுயநலவாதிகளாக நடந்தவர்கள். பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார், சீரேவியான மனுஷன், விவசாயம் செய்வார். அந்த விவசாயத்தில் வரக்கூடிய லாபத்தை மூன்றாக பிரிப்பார். ஒன்றை தனக்காக எடுப்பார், இன்னும் ஒன்றை மீண்டும் அந்த நிலத்தில் போடுவதற்காக வேண்டி வைத்துக் கொள்வார். ஒரு பகுதியை சதக்கா கொடுத்து விடுவார். அந்த அந்த பனு இஸ்ரவேலர் சேர்ந்த அந்த மனிதன் மரணித்து விட்டால் இப்பொழுது அந்த நிலம் பிள்ளைகளுடைய கைக்கு வந்திருக்கிறது. அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள், அறுவடை செய்ய போகிறார்கள். இப்பொழுது இவர்கள் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள். எப்படி தெரியுமா? வாப்பா கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்தாரே, ஏன் நாங்கள் கொடுக்க வேண்டும்? இந்த வருடம் அறுவடை செய்வோம், நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நாங்களே எடுத்துக் கொள்வோம் என்று பிள்ளைகள் சுயநலவாதிகளாக நடப்பதற்கு முடிவெடுத்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கலை அல்ல, அடுத்த நாள் காலையில் இவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள். அன்பானவர்களே, பக்கத்து காணிக்காரர்கள் எடுத்து போய் சொன்னார்கள், நாளைக்கு நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம், அனிர்துவாரும் நீங்களும் அறுவடை செய்வதாக இருந்தால் நாளை காலையில் அதிகாலையில் நேரத்தோடு வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த சுயநலவாதிகள் குர்ஆன் சொல்லுகிறது, பயந்து பயந்து அடுத்த நாள் அதிகாலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பயன் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், எங்களை பார்த்து எங்களை கண்டு அந்த அறுவடையுடைய இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று பயந்து பயந்து இந்த சுயநலவாதிகள் அவர்களுடைய விவசாய நிலத்துக்கு அதிகாலையில் போகிறார்கள். நாங்க வந்து சேர்ந்துட்டோம் என்று சந்தோஷமாக போகக்கூடிய சந்தர்ப்பம். ஆனால் இந்த சுயநலவாதிகளை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான் தெரியுமா? இந்த சுயநலவாதிகள் இப்படித்தான் நாளைக்கு நடந்து கொள்வார்கள் என்பதனை அறிந்த அல்லாஹ் அன்று இரவு இவர்கள் அங்கே செல்வதற்கு முன்னாலே வானத்திலிருந்து நெருப்பை அனுப்பி அந்த விவசாய நிலத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டார். இப்பொழுது இவர்கள் அங்கே அறுவடை செய்வதற்காக வேண்டி போகிறார்கள். போய் பார்க்கிறாங்க, விவசாய நிலம் பத்து சாம்பலாக இருக்கிறது. இப்ப சொல்றாங்க, நாங்க வழிகட்டுட்டோம். சுயநலவாதிகள் அல்லாஹ் கேவலப்படுத்துவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு சில இபாதத்துக்களோடு முடக்கிவிடப்பட்ட மார்க்கம் அல்ல. இபாதத்துகள் செய்வதோடு நல்ல பண்பாடுகள் எம்மிடத்தில் வர வேண்டும். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். குறிப்பாக நான் என்ற மமதை அல்லது எனக்கு கிடைத்து விட வேண்டும். யாருக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, நான் என் மனைவி என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று யாராவது சுயநலமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் சேர்த்து வைத்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இந்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு என்று மனைக்கு விக்க என்று சேர்த்து வைப்போமோ அந்த சொத்தை அல்லாஹ் அந்த மனைவியின் மூலமாக பிள்ளைகள் மூலமாக சோதனையாக ஆக்கி எனது முடிவை மோசமாக்கி விடுவான். முடிவில் இந்த பிள்ளைகளை நினைத்து இந்த மனைவியை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமையை அல்லாஹ் உருவாக்குவான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே சத்திய தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஃமினாக இந்த உலகத்தின் விற்றும் பிரியக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் எம் அனைவருக்கும் சந்தருவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் அறிந்து அறியாமல் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக. எங்களுக்கு வழங்கிப்பாயாக. நேரான வழியில் எங்களை நெறிப்படுத்துவாயாக. பண்பாட்டு ரீதியான இஸ்லாத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நல்ல பண்பாட்டை ஏற்படுத்துவாயாக.
யா அல்லாஹ் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக கபுல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களை நீ தூய்மையாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் மோசமான எண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடம்பில் ஹராமான உணவுகள் கலந்து விடுவதை விட்டும் நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய மனைவி மக்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் அதனால் எங்களுடைய சொர்க்கத்துக்குரிய தடையாக அதை நீ ஆக்கிவிடாதே ரஹ்மான். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தாவும் கேட்டு சொல்வாயாக. ஆமீன் ஆமீன் வாஃப தவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Allah, 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 All